கிறிஸ்துவின் உவமை பாடங்கள். 1. உவமைகள் மூலம் கற்பித்தல். உலகத்தில் தாம் செய்த ஊழிய பணியின் நியதிகளையே கிறிஸ்து தம் உவமைகள் மூலமும் கற்பித்தார். அவருடைய தெய்வீக குணத்தையும் செயல்களையும் நாம் புரிந்து கொள்வதற்காக அவர் மனித சாயலை தரித்து நம் மத்தியில் வாசம் செய்தார். மனித இயல்பில் தேவ இயல்பு வெளிப்பட்டது. காணக்கூடிய மனித உருவத்தில் காணக்கூடாத தேவ மகிமை வெளிப்பட்டது. தெரிந்தவற்றிலிருந்து தெரியாதவற்றை மக்கள் கற்றுக்கொள்ளும்படி பூமிக்கடுத்த தகவல்கள் மூலமாக பரலோகத்திற்குரியவை வெளிப்படும்படி மனித சாயலில் தேவன் வெளிப்பட்டார். கிறிஸ்துவின் போதனையிலும் அதைக் காணலாம். தெரிந்தவற்றை வைத்து தெரியாதவற்றை விளக்கினார். மக்களுக்கு பழக்கமானவை மூலம் தெய்வீக சத்தியங்களை விளக்கினார். இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோடே உவமைகளாகப் பேசினார். என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலகத்தோற்ற முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று மத்தேயு 13:34-35 கூறுகின்றது. ஆவிக்குரியவற்றை எடுத்துக்காட்டும் ஊடகமாக இயற்கை உள்ளது. இயற்கை பொருட்களும் அவர் போதகத்தை கேட்டவர்களின் அனுபவங்களும் வேத சத்தியங்களோடு தொடர்புள்ளவை. இயற்கை உலகிலிருந்து ஆவிக்குரிய ராஜ்யத்திற்குள் வழிநடத்தி மனிதனை தேவனோடும் பூலோகத்தை பரலோகத்தோடும் இணைக்கிற சத்திய சங்கிலியின் கண்ணிகளாக கிறிஸ்துவின் உவமைகள் உள்ளன.
இயற்கையை உதாரணமாக வைத்து கிறிஸ்து பேசினார். தம் சொந்த கரங்களால் தாம் சிருஷ்டித்திருந்தவற்றை பற்றிதான் பேசினார். அவர்தாமே கொடுத்திருந்த ஆற்றல்களும் இயல்புகளும் அவற்றில் இருந்தன. ஆதாமும் ஏவாளும் தங்கள் ஏதேன் வீட்டில் எங்கும் தேவனுடைய அறிவையும் தெய்வீக போதனையையும் கண்டார்கள். ஞானத்தைக் கண்ணாரக் கண்டு இருதயத்தில் உணர்ந்தார்கள். ஏனெனில் தேவனுடைய சிருஷ்டிப்புகள் மூலம் அவரோடு உரையாடி மகிழ்ந்தார்கள். இந்த பரிசுத்த தம்பதிகள் உன்னதமானவருடைய பிரமாணத்தை மீறினவுடனே தேவமுகத்தின் பிரகாசம் இயற்கையிலிருந்து விலகிவிட்டது. பாவத்தினால் பூமி கெட்டு தீட்டுப்பட்டது. கேட்டடைந்த நிலையிலும் கூட அழகுமிக்க விஷயங்கள் பல மிஞ்சியிருக்கின்றன. விளக்கப்பாடங்களாக தேவன் வைத்திருப்பவை இன்னும் முற்றிலும் அழிந்துவிடவில்லை. இயற்கை தனது சிருஷ்டிகரை குறித்து பேசுகிறது. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
கிறிஸ்துவின் நாட்களில் மக்கள் இந்த பாடங்களை மறந்து போயிருந்தார்கள். தேவனுடைய கிரியைகளிலிருந்து அவரை அறிவது கிட்டத்தட்ட இல்லாமல் போயிருந்தது. மனுக்குலத்தின் பாவத்தன்மையானது சிருஷ்டிப்பின் சௌந்தரியத்தை வெறுப்பால் மூடியிருந்தது. தேவனை வெளிப்படுத்த வேண்டிய அவரது கிரியைகள் அவரை மறைக்கும் திரைகளாயின. மக்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இவ்வாறு அஞ்ஞானிகள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலிருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ரோமர் 1:25-21. எனவே இஸ்ரவேலில் தேவனுடைய போதனைகளுக்கு பதிலாக மனித போதனைகள் புகுந்தன. இயற்கை மட்டுமல்ல, பலிமுறைகள், வேத வாக்கியங்கள் என்று தம்மை வெளிப்படுத்த அவர் கொடுத்திருந்த அனைத்துமே புரட்டப்பட்டு அவரை மறைப்பதற்கான வழிகளாயின. சத்தியத்தை மறைத்திருந்த திரையை அகற்ற கிறிஸ்து முயன்றார். இயற்கையின் மீது பாவம் விரித்திருந்த திரையை விலக்கி சிருஷ்டி ஒவ்வொன்றும் வெளிப்படுத்த வேண்டிய ஆவிக்குரிய மகிமையை திறந்து காட்ட அவர் வந்தார். இயற்கையின் போதனைகளையும் வேதாகம போதனைகளையும் அவருடைய வார்த்தைகள் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் காட்டின. அவற்றை ஒரு புதிய வெளிப்பாடாக காட்டினார்.
இயேசு அழகான லீலி மலரைப் பறித்து அதை அங்குள்ள குழந்தைகள் மற்றும் குழுமியிருந்தத வாலிபர் கையிலே கொடுத்தார். சூரிய வெளிச்சம் போல ஒளிர்ந்த தம் பிதாவின் முகசாயலை பெற்றிருந்த அவரது இளமை ததும்பும் முகத்தத்தை அவர்கள் நோக்கி பார்த்தபோது பின்வரும் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். காட்டு புஷ்பங்கள் மிக எளிமையான இயற்கை அழகோடு எப்படி வளருகிறதென்று கவனித்துப் பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று சொன்னார். அதைத் தொடர்ந்து ஒரு இனிமையான நிச்சயமும் முக்கியமான பாடமும் தந்தார். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்குத் தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால்
உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா?
சிறு குழந்தைகள், வாலிபர்கள் தவிர மற்றவர்களுக்கும் இவற்றை மலைப்பிரசங்கத்தின் போது சொன்னார்.
அவர் பேசினதை கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்தாரில் கவலையும் குழப்பங்களும் ஏமாற்றமும் துக்கமும் நிறைந்து மனதில் புண்ணாகிப் போயிருந்த ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். பின்னும் இயேசு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகளென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்றார். பிறகு கூடியிருந்த திரளானவர்களை நோக்கி தம் கரத்தை விரித்தவராக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். மத்தேயு 6:28-33. காட்டு புஷ்பங்களுக்கும் வயல்வெளிக்கும் கிறிஸ்து கொடுத்திருந்த பாடத்தை அவர்தாமே விளக்கிக் கூறினார். ஒவ்வொரு காட்டு மலரிலும் புல்லரும்பிலும் இந்த பாடத்தை நாம் படிப்பதை அவர் விரும்புகிறார். அவரது வார்த்தைகள் நம்பிக்கை நிறைந்தவையும் தேவனில் நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்துபவையுமாக இருக்கின்றன. சத்தியத்தை விளக்கிக் கூற இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் கிறிஸ்து பயன்படுத்தினார். அவர் சத்தியம் குறித்து அளவில்லாத அறிவுடையவர். அவர் போதனைகள் ஆழமிக்கவை. தினமும் கண்ணில் படுகிற காட்சிகள் எல்லாமே ஏதாவது ஆவிக்குரிய சத்தியத்தோடு சம்பந்தப்பட்டவை. அதனால்தான் இயற்கையிலிருந்து ஆண்டவர் தம் உவமைகளை எடுத்தார்.
தம் போதனைகளை கேட்டவர்கள் சாத்தியத்தை புரிந்து கொண்டு இரட்சிப்பிற்கேற்ற ஞானமுள்ளவர்களாகும்படி இயேசு தமது ஆரம்பகால ஊழியத்தின் போது எளிய வார்த்தைகளில் பேசினார். ஆனாலும் பலரது இதயங்களில் சத்தியம் வேரூன்றாமல் விரைவில் அகன்று போயிற்று. எனவே இயேசு, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்றார். மத்தேயு 13:13-15.
அறிகிற ஆவலை எழுப்ப இயேசு விரும்பினார். அக்கறையற்ற மக்களை ஏவி எழுப்பி அவர்கள் இதயத்தில் சத்தியத்தை பதிக்க வகை தேடினார். உவமை மூலம் போதிப்பது அன்று பிரபலமாயிருந்தது. யூதர் மட்டுமல்ல, பிரதேசத்தாரும் கூட உவமைகளை மதித்து கவனித்தார்கள். போதிப்பதற்கு அதைவிட சிறந்த முறை எதையும் கிறிஸ்து பயன்படுத்தியிருக்க முடியாது. தெய்வீக விஷயங்களை அறிகிற ஆவலுடன் அவருடைய போதனைகளை கேட்க வந்திருப்பார்களானால் அவர் பேசியவை புரிந்திருக்கும். ஏனெனில் உண்மையிலேயே அறிய விரும்பினவர்களுக்கு விளக்கிச் சொல்ல அவர் எப்போதும் ஆயத்தமாயிருந்தார்.
கிறிஸ்து சொன்ன சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளவோ விளங்கிக் கொள்ளவோ மக்கள் ஆயத்தமாக இல்லை. அதனாலும் அவர் உவமைகளால் அவர்களுக்கு உபதேசித்தார். வாழ்க்கை சம்பவங்களோடும் அனுபவங்களோடும் இயற்கையோடும் சம்பந்தப்படுத்தி பேசிய போது மக்கள் கவனித்தார்கள், இருதயங்களில் தாக்கமடைந்தார்கள். விளக்கப்பாடமாக இயேசு பயன்படுத்தியவற்றை பிறகு பார்த்தபோதெல்லாம் தெய்வீக ஆசிரியர் சொன்னவை நினைவிற்கு வந்தன. பரிசுத்த ஆவியானவருக்கு மனதை திறந்து கொடுத்தவர்கள் இரட்சகருடைய உபதேசத்தின் முக்கியத்துவத்தை அதிகமாக புரிந்து கொண்டார்கள். மறைப்பொருட்கள் தெளிவாயின, புரிய கடினமானவை தெளிவாயின. ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் நுழைவதற்கான ஒரு வழியை இயேசு தேடினார். பலதரப்பட்ட எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்தி பலதரப்பட்ட மக்களை கவரும் விதத்தில் சத்தியத்தின் பல்வேறு அம்சங்களை இயேசு கூறினார். அவர்களது அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சம்பந்தப்படுத்தி பேசியது அவர்களது ஆவலை தூண்டியது. இரட்சிகரின் பேச்சை கேட்ட அனைவரும் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்லது மறக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்விலிருந்து விடுபட்டார்கள். மிகவும் இழிவான கொடிய பாவிகள் பரிவோடும் கனிவோடும் பேசுகிற குரலை அவரது போதனையில் கேட்டார்கள்.
உவமைகளால் அவர் போதித்ததற்கு மற்றுமொரு காரணம் இருந்தது. அவரை சுற்றிலும் மக்கள் பெருந்திரளாக இருந்தார்கள். அவர்களில் ஆசாரியர்களும் ரபிமார்களும் வேதபாரகர்களும் மூப்பர்களும் ஏரோதியர்களும் அதிபதிகளும் உலகப்பற்றுள்ளவர்களும் மதவெறியர்களும் பேராசையுள்ளவர்களும் காணப்பட்டார்கள். அவரிடம் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டுமென்று அதிகமாக விரும்பினார்கள். அவரை குற்றங்காணும்படி அவர் ஏதாவது பேசுகிறாரா என்று கேட்கவும், உலகத்தையே தம் பின்னால் திருப்பி விடுவது போலத் தெரிந்த அவரை ஒரேயடியாக வாயடைக்கவும், அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் அந்த ஒற்றர் கூட்டமும் பின்தொடர்ந்தது. அவர்களுடைய குணத்தை இரட்சகர் நன்கு அறிந்திருந்தார். சனகரீம் சங்கத்தில் வழக்குத் தொடுக்க ஏதுவான எந்த குற்றத்தையும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத வகையில் சத்தியத்தை கூறினார். உயர் பதவியிலிருந்தவர்களின் துன்மார்க்க செயல்களையும் மாய்மாலத்தையும் உவமைகளின் மூலம் கண்டித்தார். கூறான சாத்தியங்களை உருவகமாகச் சொன்னார். அப்படியல்லாமல் நேரடியாகச் சொல்லிக் கண்டித்திருந்தால் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார்கள். மேலும் சீக்கிரமே அவருடைய ஊழியத்திற்கு முடிவுகட்டியிருப்பார்கள். ஒட்டர்களைத் தவிர்த்த அதே நேரத்தில் தவறை அடையாளங்காட்டின சத்தியத்தை தெளிவாகச் சொன்னார். இதயத்தில் உண்மையுள்ளவர்கள் அவருடைய உபதேசங்களால் நன்மையடைந்தார்கள். தேவனுடைய சிருஷ்டிப்புகள் அவருடைய ஞானத்தையும் முடிவில்லா கிருபையையும் தெளிவாக எடுத்துக் காட்டின. இயற்கையின் மூலமாகவும் வாழ்க்கையின் அனுபவங்கள் தேவனை குறித்து மக்களுக்கு போதித்தார். எப்படியென்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகமுண்டானது முதற்கொண்டு தெளிவாய்க் காணப்படும். ரோமர் 1:20. இரட்சகர் உவமைகளின் மூலமாக கொடுத்திருந்த போதனைகளில் உண்மையான உயர்நிலைக் கல்வியை அமைத்து உருவாக்குகிறது எது என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிறிஸ்து விஞ்ஞானத்தின், அறிவியலின் ஆழமான உண்மைகளை மனிதருக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கலாம். அதனால் பல நூற்றாண்டுகளின் உழைப்பையும் ஆராய்ச்சியையும் ஊடுருவக்கூடிய விஞ்ஞான இரகசியங்களை எளிதில் வெளிப்படுத்தியிருக்கலாம். சிந்தனைக்கு உணவளித்து கடைசிக்கால புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்கும் வண்ணம் அறிவியல் வழிமுறைப்படி ஆலோசனை வழங்கியிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. உலக மேன்மைக்காக கதவுகளை திறந்து வைப்பதின் மூலம் ஆவலை பூர்த்தி செய்யவோ அல்லது மனிதனின் பேராவலை திருப்திப்படுத்தவோ அவர் ஒன்றும் கூறவில்லை. தமது அனைத்து போதனைகளிலும் கிறிஸ்து மனிதனுடைய மனதை எல்லையற்ற பரம்பொருளாகிய தேவனுடைய மனதோடு தொடர்பு கொள்ளச் செய்தார். தேவனை குறித்தும் தமது வார்த்தையை குறித்தும் தமது கிரியைகளை குறித்தும் மனிதர்கள் வெளியிட்டுள்ள கோட்பாடுகளை மக்கள் படிக்கும்படியாக அவர் வழிநடத்தவில்லை. அவரது கிரியைகளிலும் அவரது வார்த்தைகளிலும் அவரது அருட்செயலாயல்களின் மூலமாகவும் வெளிப்படுத்தப்பட்டவைகளிலே அவரை நோக்கிப் பார்க்கும்படியாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கருத்தியல்பான கொள்கைகள் பற்றி கிறிஸ்து பேசவில்லை. மாறாக குணவளர்ச்சிக்கு அவசியமான, மனிதர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கான திறனை அதிகரிக்கிற, நன்மை செய்யும் திறனை பெருக்குகிற விஷயங்கள் பற்றி பேசினார். நன்னடத்தையுடன் சம்பந்தப்பட்ட நித்திய வாழ்க்கையில் பற்றை உண்டாக்குகிற சத்தியங்களை மக்களுக்குச் சொன்னார். கிறிஸ்துவே இஸ்ரவேலரின் வளர்ச்சிக்கான வழியைச் சொன்னார். ஆண்டவருடைய நியமங்கள், கட்டளைகள் பற்றி இப்படியாக கட்டளையிட்டார். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்றார். உபாகமம் 6:7-9. இந்த கட்டளையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், தேவராஜ்யத்தின் பிரமாணங்கள் மற்றும் நியதிகளின் அழகும் மதிப்பும் வெளிப்படும்படி அவற்றை எவ்வாறு எடுத்து கூற வேண்டும் என்பதை தம்முடைய போதனையிலேயே இயேசு காண்பித்தார். தம்முடைய சிறப்பு பிரதிநிதிகளாக இஸ்ரவேலருக்கு பயிற்சி அளித்தபோது மலைகள், பள்ளத்தாக்குகள் மத்தியிலே ஆண்டவர் அவர்களை குடியிருக்கச் செய்திருந்தார். தங்களுடைய குடும்ப வாழ்விலும் சரி, வழிபாட்டு முறையிலும் சரி, இயற்கையோடும் தேவ வார்த்தையோடும் எப்போதும் தொடர்பிலிருந்தார்கள். ஆகவேதான் கிறிஸ்து தம் சீடர்களுக்கு ஏரி கரைகளிலும் மலையடிவாரங்களிலும் வயல்களிலும் தோட்டங்களிலும் அமர்ந்து போதித்தார். எடுத்துக்காட்டாக அவர் பயன்படுத்தினவற்றை அங்கே அவர்கள் காண முடிந்தது. கிறிஸ்துவை பற்றி கற்றுக்கொண்டது, அவருடைய பணியில் அவரோடு ஒத்துழைத்து செயல்பட அந்த அறிவு உதவியது.
எனவே
நாமும் கூட சிருஷ்டிப்பின் மூலமாக சிருஷ்டிகரை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கை என்னும் புத்தகம் ஒரு மாபெரும் பாடப்புத்தகம். அவருடைய குணத்தை மற்றவர்களுக்கு போதிக்கவும், தொலைந்து போன ஆடுகளை ஆண்டவருடைய மந்தைக்கு திருப்பவும் வேதாகமத்துடன் சேர்த்து அந்த புத்தகத்தை பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய கிரியைகளை ஆராயும் போது பரிசுத்த ஆவியானவர் மனதிலே உணர்வை தூண்டுகிறார். விவாத அடிப்படையில் எழுகின்ற உணர்வல்ல இது. தேவனை அறிய இயலாதபடி மனம் இருளடைந்தாலொழிய, அவரை காணக்கூடாதபடி கண்மங்கினாலொழிய, அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி செவிமந்தமானாலொழிய, மற்றபடி ஆழமான அர்த்தம் பதிந்துவிடும் எழுதப்பட்ட வார்த்தையின் மேலான ஆவிக்குரிய சாத்தியங்கள் இதயத்தில் உணர்த்தப்படும். இயற்கையிலிருந்து பெறுகிற இந்த பாடங்கள் எளிமையானவை, தூய்மையானவை. அவைதாம் இவற்றை மதிப்புமிக்கதாக்குகின்றன. இந்த ஆதாரத்திலிருந்து கிடைக்கிற பாடம் அனைவருக்கும் தேவையானதாகும். இயற்கையின் அழகுதானை ஆத்துமாவை பாவத்திலிருந்தும் உலக ஈர்ப்புகளிலிருந்தும் விலக்கி பரிசுத்தத்திற்கும் சமாதானத்திற்கும் தேவனுக்கும் நேராக வழிநடத்துகிறது.
அறிவியல், தத்துவம் என்ற பெயர்களால் பொய்யாக அழைக்கப்படும் மனிதரின் கொள்கைகளும் ஊகங்களும் தான் பெரும்பாலும் மாணவருடைய சிந்தைகளில் நிறைந்திருக்கின்றன. இயற்கையோடு நெருங்க அவர்களை பழக்க வேண்டும். படைப்பின் தேவன்தாம் கிறிஸ்தவத்தின் தேவன் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்வார்களாக. இயற்கைக்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள ஒற்றுமையை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்கள் பார்க்கிற அல்லது கையிட்டு செய்கிற ஒவ்வொன்றும் குணக்கட்டுமானத்திற்கான பாடமாக இருக்க வேண்டும். அவ்வாறுதான் மனத்திறன்கள் வெளப்படும், குணம் வளர்ச்சியடையும், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மேம்படும்.
உவமைகள் மூலம் கிறிஸ்து போதித்ததற்கும் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்ட நேரடி தொடர்பு இருந்தது. தேவனுடைய கையின் கிரியைகளில் மனிதர்கள் அவரை கண்டுகொள்ளும்படி தம் சிருஷ்டிப்பு வல்லமையின் நினைவு சின்னமாக தேவன் கொடுத்தார். சிருஷ்டிகருடைய கிரியைகளில் அவருடைய மகிமையை காணும்படி ஓய்வு நாள் நம்மை அழைக்கிறது. படைத்தவரின் மகிமையை அவரது படைப்பின் கிரியைகளில் நாம் காணும்படி ஓய்வு நாள் நம்மை அழைக்கிறது. இயேசு இதை நம்மிடம் விரும்புவதால் இயேசு தம்முடைய அருமையான உபதேசங்களை இயற்கையின் அழகுகளில் பொதிந்து வைத்துள்ளார். மற்ற நாட்களைக் காட்டிலும் பரிசுத்த ஓய்வு நாளிலே, இயற்கையிலே தேவன் நமக்காக எழுதி வைத்துள்ள செய்திகளை நாம் ஆராய வேண்டும். நம்முடைய இரட்சகரின் உவமைகளை அவர் பேசிய இடங்களாகிய வயல்கள், தோட்டங்களிலிருந்தும், திறந்த வெளியிலிருந்தும், புற்களுக்கும் மலர்களுக்கும் மத்தியிலிருந்தும் கற்றறிய வேண்டும். இயற்கையோடு ஒன்றும்போது கிறிஸ்து நமக்குள் பிரசன்னமாகி தம்முடைய சமாதானத்தையும் அன்பையும் நாம் உணரும்படியாகச் செய்வார்.
ஓய்வு நாள் சம்பந்தமாக மட்டுமல்ல, வாரத்தின் மற்ற வேலை நாட்கள் சம்பந்தமாகவும் கிறிஸ்து போதித்திருக்கிறார். உழுது விதைக்கிறவனுக்கு தேவையான ஞானம் அவரிடம் உள்ளது. நமது இருதயத்தில் அவரது கிருபை செயல்படும் விதத்தை, உழுது விதைத்து பண்படுத்தி அறுவடை செய்கிற வேலை மூலம் விளக்கிக் காட்டுகிறார். இவ்வாறாக ஒவ்வொரு உபயோகமான தொழிலிலிருந்தும், வாழ்க்கையின் ஒவ்வொரு தொடர்புகளிலும் தேவனுடைய சத்தியத்தைச் சொல்லும் ஒரு பாடத்தை நாம் காண அவர் விரும்புகிறார். அப்படி செய்யும்போது நம்முடைய அன்றாட உழைப்பு நம்முடைய கவனத்தை ஈர்த்து தேவனை மறக்கும்படி செய்யாது. அது எப்போதும் நம்மை படைத்தவரையும் மீட்டவரையும் நினைவூட்டும். நம் குடும்ப கடமைகளிலும் பிழைப்பு கடத்த வேலைகளிலும் தேவனை குறித்த சிந்தனையானது ஒரு தங்க இழை போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கும். அவருடைய முகத்தின் மகிமை மீண்டும் இயற்கையின் மீது தங்குவதை நாம் காணலாம். பரலோக சத்தியங்களின் புதிய பாடங்களை எப்போதும் கற்கிறவர்களாகவும், அவருடைய பரிசுத்த சாயலிலே வளர்கிறவர்களாகவும் காணப்படுவோம். இவ்விதமாக நாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்போம். நாம் அழைக்கப்பட்ட நிலைமையில் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருப்போம். ஏசாயா 54:13, முதலாம் கொரிந்தியர் 7:24.